Alleluia. Ah, Alleluia. Ah, Alleluia. 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 நல்ல ஆயன் நானே, நானும் என் நாடுகளை அறிந்திருக்கின்றேன், என் நாடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக,
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
மத்தேயு எழுதிய தூயன செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 32-38 வரை. பேய் பிடித்து பேச்சிழந்த ஒருவரை சிலர் இயேசுவிடம் கொண்டு வந்தனர். பேயை அவர் ஓட்டியதும் பேச இயலாத அவர் பேசினார். மக்கள் கூட்டத்தினர் வியப்புற்று, இஸ்ரேலில் இப்படி ஒருபோதும் கண்டதில்லை என்றனர். ஆனால் பரிசேயர், இவன் பேய்களின் தலைவனை கொண்டு பேய்களை ஓட்டுகிறான் என்றனர். இயேசு நகர்கள் சிற்றூர்கள் எல்லாம் சுற்றி வந்தார். எங்கும் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபோது அவர்கள் மேல் பரிவு கொண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல அலைக்கழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். அப்பொழுது அவர் தம் சீடரை நோக்கி, அறுவடை மிகுதி, வேலையாள்களோ குறைவு, ஆகையால் தேவையான வேலையாட்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்றார்.
இது ஆண்டவரின் அருள் வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, மீண்டுமாய் உங்களை இந்த நற்செய்தி பகிர்வு நேரத்திலே சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். அநேகருடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தை ஒரு பெரிய வல்லமையை செய்து கொண்டிருக்கிறது. நிறைய பேருடைய குடும்பத்தில் ஒரு விடுதலை காரியங்கள், ஆண்டவருடைய வார்த்தை உள்ளே போக போக அங்கே ஒரு பெரிய ஒரு புதுமை, அதிசயம், அதையெல்லாம் நீங்கள் அனுபவிக்கிறீங்க. அதை நீங்கள் எங்களோடு சாட்சியாய் பகிர்ந்து கொள்கிறீங்க. உங்களை நாங்கள் மனமாற பாராட்டுகிறோம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் எல்லோரும் சாட்சிகளாய் மாறிக்கொண்டிருக்கிறோம் என்பது தான் உண்மை. அப்படிப்பட்ட இன்னும் இந்த அதிசயத்தை காண முடியல அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளே இன்னொன்று நீங்கள் ஆழமாக போகணும் என்று அர்த்தம். அதிசயம் அப்படின்னு நம்ம சொன்ன உடனேயோ நம்ம நினைக்கக்கூடாது, குருடர் பார்க்கிறார், செவிடர் கேட்கிறார், முடவர் நடக்கிறார், அது மட்டும்தான் அதிசயம் அப்படிங்கிறதல்ல. நம்முடைய குடும்பத்தில் சாதாரண சில சில காரியங்களில் ஒரு சின்ன ட்விஸ்ட் நீங்கள் பார்க்க முடியும். இப்பொழுதும் ஒரு இயக்கம், அது அந்த இயங்கி கொண்டிருக்கிற விதம், அதில் ஒரு விதமான வெறுமையை நீங்கள் பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா அதில் ஒரு சின்ன ஒரு மாற்றம் நடக்கும். அங்கே நிறைவை நீங்கள் பார்ப்பீங்க. சில பேர் காலையில் எழுந்திரிச்ச உடனேயும் மனசுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது, ஃபாதர் இன்றைக்கி ஒரு உற்சாகம் பிறக்குது, இந்த வார்த்தையை கேட்டோடனையும் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், நான் எதுக்கு கலங்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வுக்குள்ளே வரீங்க. ப்ரைஸ் த லார்ட். இதுதான் இன்றைக்கு உண்மையான வார்த்தை உங்களுக்குள்ளே செயலாற்றி கொண்டிருக்கிறதுக்கான அது அடையாளங்களாக இருக்கிற இன்றைக்கி எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணுவாங்க, எல்லாருடைய கஷ்டங்களையும் சொல்லுவாங்க. நானும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடியெல்லாம் ஆரம்ப நாட்களில் இந்த கரிஸ்மேட்டிக் லைனில் நான் வந்து மக்களோட தொடர்பு கொண்டு ஜெபிக்க இது மாதிரி செய்திகளை கொடுக்க ஆரம்பித்தப்போ ஒரு நேரம் எனக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்தது, ஒரு மாதிரி ஒரு இழப்பு, ஒரு மாதிரி வெறுமை. என்ன அப்படின்னா, என்னடா எப்போ பார்த்தாலும் நம்மளை சுற்றி ஒரே நோயாளியும் ஒரே வேதனையும் கஷ்டத்தில் இருக்கிறோம். ஃபோன் பண்ணாக்க, ஃபாதர் என் வீட்டில் இப்படி ஒரு பிரச்சனை, ஃபாதர் ஃபாதர் என் வீட்டில் பேய் இருக்குது, ஃபாதர் ஃபாதர் என்னை வந்து ஏதோ ஒன்று பின்னாடி துரத்துது, ஃபாதர் பார்த்தீங்கன்னா என்கிட்ட பேசுகிறவங்க பூரா இப்படியே தான் இருப்பாங்க. அப்போ தான் நான் ஆண்டவர்கிட்ட கையை கும்பிட்டு கேட்டேன், ஆண்டவரே நான் ஒரு நாள் என் மெண்டல் ஆகிடாதபடி என்னையை பார்த்துக்கிறேங்க ஆண்டவர், ஏன்னா என்னை சுற்றியெல்லாம் இப்படியாக இருக்கிறாங்க. அப்போ தான் எனக்கு ஒரு கோபமும் ஒரு வெறுமையும் வர ஆரம்பிச்சிச்சு, கேள்வி வர ஆரம்பிச்சிச்சு. ஏன் என்னை சுற்றி எல்லோரும் இப்படியே இருக்கிறாங்க? என்கிட்ட ஃபோன் பண்ணுறவங்களாம் யார் ஒரு பெரிய பணக்காரங்களோ பெரிய நல்ல சொசைட்டியில் நல்லா வாழ்ந்துட்டுருக்கிறவங்களாம் என்கிட்ட பேசுகிறதில்ல. இந்த மாதிரியான ஆட்கள் தான் அதிகமான தொடர்பில் இருக்கிறத நான் பார்த்தேன். அதான் நமக்கு தான் எல்லாமே சொல்யூஷன் அவர் தான். எங்கே சந்தேகம் வந்துச்சுன்னா அவர்கிட்ட தான் போய் உட்கார்றது. அவர்கிட்ட உட்காந்து கேட்டேன், நான் என்ன எல்லா சாமியாரும் நல்லா இருக்காங்க, அவங்கக்கிட்டலாம் போக மாட்டேங்கிறாங்க, எல்லாம் என்னிட்ட வராங்க, ஏன் என்கிட்டயே அனுப்புகிறாங்க அனுப்புகிறீங்க, ஏன் எல்லோரும் என்னையை சுற்றி வராங்க, இப்போ எனக்கு இதுக்கு என்ன இருக்குது, அதை புரிஞ்சுக்கொள்ள முடியலையே அப்படின்னு கேட்டப்போ ஆண்டவர் சொன்னார், நீ மருத்துவராக இருக்கிறேன்னா ஒரு டாக்டர் எப்படி இருப்பார், அவர்கிட்ட வரவங்களாம் கோட் ஷூட் போட்டுட்டு நல்லா ஜம்முன்னு வருவாங்களா? அவர் காலையில் இந்த ஆஃபீஸை டாக்டர் வந்து தன்னுடைய மருத்துவமனையில் அறையை திறந்து உட்கார்ந்தாருன்னா முதல் பேஷண்ட்லேருந்து கடைசி பேஷண்ட் வரைக்கும் இருமிக்கிட்டு தான் வருவான், அவன் தும்மிக்கிட்டு தான் வருவான், அவன் நெஞ்சில் வலி, கையில் வலி, காலில் வலி, அவன் அழுதுகிட்டு தான் வருவான். அந்த டாக்டரு எல்லாரையும் அப்படி தான் பார்க்கணும். அவங்கள அவர் என்ன செய்யக்கூடாது, அவர் அதுக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறார். அதே மாதிரி ஆத்மாவில் துன்பப்படுகிற பிள்ளைகள், குடும்பத்தில் கஷ்டப்படுகிற பிள்ளைகளை உன்கிட்ட நான் அனுப்புகிறேன், நீ நல்ல மருத்துவராக இருந்து அவர்களை நீ சரி செய்வேன் அப்படிங்கிற நம்பிக்கையில் உன்னை அனுப்புகிறேன் அப்படின்னு ஆண்டவர் என்கிட்ட சொன்னதிலிருந்து நான் அப்படி யாராவது கால் படுத்தால் நான் அவங்கள கஷ்டப்படாமல் என்னால் முடிஞ்ச ஒரு ஜெபத்தையும் ஆறுதலையும் நான் அவர்களுக்கு சொல்வதுண்டு. அதனால தான் நிறைய பேர் அழைத்து கொண்டு இருக்கிறாங்க. அதுக்காக நீங்கள் எல்லோரும் அழைக்கணுங்கிற கண்டிப்பும் இல்லை, அவசியம் இல்லை. நீங்கள் எங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்துருக்குறோம், அதில் வாட்ஸ்அப் இருக்குது, நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுடைய ஜெப தேவையை போடுங்க. ஃபாதர் அடித்தேன், ஃபாதர் எடுக்கலை அப்படின்னா ஃபாதர் பூசை வச்சிட்டு இருப்பார், ஃபாதர் ஜெபம் பண்ணிகிட்டு இருப்பார். எல்லா நேரமும் நம்ம ஃபோன்லேயே அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. எங்களுடைய அருங்குடை இல்லத்தில் ஜெப மையம் என்று சொல்லி ஒரு ஜெப மையம் வச்சுருக்குறோம். நீங்கள் அங்கே ஃபோன் பண்ணி எங்களுடைய அருங்குடை இல்லத்துடைய ஜெப மையத்துக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா அவங்க உங்களுடைய ஜெபத்தை உங்களுக்காக ஜெபிப்பாங்க. அப்புறம் உங்களுடைய ஜெப தேவையை எங்ககிட்ட அவங்க ஃபார்வர்ட் பண்ணுவாங்க, நாங்கள் உங்களுக்காக ஜெபிப்போம். அதாவது இங்கே எப்படி நடந்தாலும் உங்களுடைய காரியம் நடக்கணும், அவ்வளோதானே. அது ஆல்பர்ட் சாமி சொன்னால் தான் நடக்கும் அப்படி நீங்கள் நம்புனீங்கன்னா உன் விசுவாசம் தப்பு. உன்னுடைய ஜெபத்தை கேட்க போகிறது ஆண்டவராகிய கடவுள், ஆல்பர்ட் சாமியோ ஆரோக்கிய சாமியோ இல்லை. அதனால தான் சொல்லுகிறோம், நீங்கள் ஆண்டவரிடத்தில் இந்த எப்படியாவது இந்த காரியத்தை கொண்டு போகணும், நீங்கள் அங்கே முழங்கால் போடணும். இப்போ நம்ம இணைந்து ஜெபிக்கிற போது வல்லமை நமக்குள்ளே கண்டிப்பாக கடந்து வருகிறேன். இந்த நாளில் கூட பாருங்கள், ஆண்டவருடைய வார்த்தைகள் இன்றைக்கு நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பேய் பிடித்து பேச்சிழந்த ஒருவரை சிலர் இயேசுவிடம் கொண்டு வந்தனர், பேயை அவர் ஓட்டியதும் பேச இயலாத அவர் பேசினார். இந்த வார்த்தையை நீங்கள் மனசில் வச்சுக்கொள்ளுங்க, அதை தொடர்ந்து நம்ம பின்னாடி இதை டச் பண்ணுவோம். இயேசு சாமி இந்த மத்தேயுவின் செய்தியில் என்னென்ன செய்தார் பாருங்கள். 33வது இறைவசனத்திலிருந்து அப்படியே 32லிருந்து நம்ம வாசித்தோம். அதில் ஒரு சில வார்த்தைகளை நான் ரவுண்ட் பண்ணுறேன், நீங்கள் அப்படியே மனசில் வச்சுக்கோங்க. பேயை அவர் ஓட்டியதும், அப்போ என்ன செய்தார், பேயை அவர் ஓட்டுறார். எப்படி ஓட்டினார், வார்த்தையில் ஜெபம் செய்து ஓட்டுறார். ஓகே, அடுத்தது பாருங்கள், சிற்றூர்கள் எல்லாம் சுற்றி வந்தார். இயேசு சாமி செய்த அடுத்த வேலை என்ன, சுற்றி வந்தார். அவர் எல்லாரையும் பார்த்துக்கிட்டே வந்தார். பார்த்து சுற்றி வந்தார்னா என்ன, நம்ம இந்த லவ் பண்ணுற பசங்கள்லாம் வீதி வீதியாக சுற்றுவான், ஏதாவது பொண்ணு கிடைக்குதா, ஏதாவது பையன் கிடைக்குதான்னு சுற்றுவாங்க. அந்த மாதிரி இல்லை, இவர் ஏழைப்பட்டவங்க, காயப்பட்டவங்க அவங்களெல்லாம் பார்த்துக்கிட்டே வந்தார், சுற்றி சுற்றி வந்தார் ஆண்டவருடைய அன்பு காரியத்தை செய்கிறதுக்காக. அப்போ சுற்றி வந்தபோது என்ன செய்தார், தொழுகை கூடங்களில் கற்பித்தார். தொழுகை கூடத்தில் வாய்ப்பு கிடச்சிச்சின்னா போய் அங்கே கற்பிக்கிறாரு. அடுத்தது பாருங்கள், நற்செய்தியை பறைசாற்றினார். கற்பிக்கிறது வேற, பறைசாற்றுறது வேற. கற்பிக்கும் போது நீங்கள் புரியும்படியாக கற்பிக்கிறது, பறைசாற்றுறது அப்படின்னா உனக்கு புரியுதோ புரியலையோ அது அறிவிக்கப்படும், அவ்வளோதான் பறைசாட்டுதல். அடுத்தபடியாக நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார், குணமாக்குதல். பாருங்கள் ஏசு என்னென்ன வேலை செஞ்சுருக்கிறாரு, பேய் ஓட்டுறாரு, சுற்றி வந்தார், கற்பித்தார், பறைசாற்றினார், குணமாக்கினார். திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபோது அவர்கள் மேல் பரிவு கொண்டார், இரக்கம் கொள்கிறாரு. கடைசியாக ஒரு வார்த்தை, இவ்வளோ வேலை செய்துட்டு ஆயிரம் ஆடுகளைப் போல் அலைக்கழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள், அவங்கள பார்த்து இறக்கப்படுறாரு. அப்பொழுது இதெல்லாம் செய்த பிறகு அவர் செய்கிறார், அப்பொழுது அவர் தம் சீடரை நோக்கி, பாருங்கள் இவ்வளோ செய்துட்டு அதுக்கு பிறகு தான் செய்கிறார், சொல்கிறார் சீடரை நோக்கி என்ன சொல்கிறாரு, அறுவடை மிகுதி, வேலையாள்களோ குறைவு, ஆகையால் தேவையான வேலையாள்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இப்போ இந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே இயேசுசாமி மன்றாடினார், செயல்பட்டார். நான் பார்த்தோம், சுற்றினார், கற்பித்தார், பறைசாற்றினார், குணமாக்கினார், பேய் ஓட்டினார், பரிவு கொண்டார், செயல்பாடு. அப்போ இவரும் தந்தையிடத்தில் மன்றாடிக்கிட்டே தான் இருந்தார். ஒருபுறம் மன்றாட்டு, ஒருபுறம் செயல்பாடு, ரெண்டும் இணைந்திருந்தது இயேசுவிடத்தில். இப்போ இன்றைக்கி நமக்கு இயேசு சொல்கிறார், அறுவடை மிகுதியாக இருக்கிறது, வேலையாட்கள் குறைவு. இந்த வசனத்தை நம்ம வருஷத்தில் ஒரு நாள் நம்முடைய பங்கு தளத்தில் எல்லா ஆலயத்திலும் கண்டிப்பாக ஜெபிப்பாங்க. இந்த ஒகேஷன் சண்டேன்னு தேவாலயத்தில் ஞாயிறுன்னு ஒரு ஞாயிறு வரும், அன்றைக்கி கண்டிப்பாக இந்த வசனம் பயன்படுத்தப்படாத ஆலயங்களே இருக்க முடியாது.
ஆண்டவரே, அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு, ஆகவே அறுவடையின் ஆண்டவரே, அநேக பிள்ளைகளை நீர் உம்முடைய அழைத்தலுக்கு அனுப்பி குருவானவராகவும் கன்னியாஸ்திரியாகவும் நீர் அழைத்தலை பெருக்கும்படியாக மன்றாடுகிறோம்.
அப்படி செவம் பண்ணிவிட்டு வெளியில் போவாங்க பாருங்கிற. அப்போ அவங்கள நிப்பாட்டி கேட்போம், அம்மா உங்கள் வீட்டில் ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஒரு பிள்ளைய சிஸ்டர் இருக்குன்னு,
இல்லை ஒருத்தி டாக்டராக போகிறேன்னு சொல்லியிருக்கிறா, ஒருத்தி வந்து என்ஜினியராக தான் போவேன்னு சொல்லிகிட்டு இருக்கிறா, அதனால் எங்கள் வீட்டில் பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி. அப்போ என்ன செய்யலாம், எடுத்தாப்பில் ஒரு ரெண்டு பிள்ளைய இருக்கிறாளுங்க, அவளுகளை எப்படியாவது மடக்கிடலாம்.
அந்த வீட்டில் ஒருத்தன் இருக்கிறான், அவனை அனுப்பலாம். உன் வீட்டில் ரெண்டு பிள்ளை இருக்குது, சாமியாருக்கு அனுப்பலாமே.
இல்லை, எங்கள் பிள்ளைங்க ரெண்டு பேருமே அந்த லைன்லேயே கிடையாது.
அப்போ பாருங்கள், நம்ம அந்த அழைத்தல்னு வருகிற போது நமக்கு முடியல, யாரோ ஒரு பிள்ளை இழிச்ச வாய்ப்புள்ள ஏதாவது கிடச்சிச்சுன்னா எங்கேயாவது போய் உதவாங்கட்டும் அப்படி தான் நினைக்கிறோம். உரமாக வந்து சாமியார்கிட்ட தேவாலயத்தில் கொண்டு வந்து விட்டுச்சான். அப்போ அந்த சாமியார் பார்த்துட்டு, இல்லைம்மா இது என்னம்மா இவனை கொண்டு வந்திருக்கியாம்மா அப்படின்னு, உனக்கு எத்தனை பிள்ளைம்மா அப்படின்னு அந்த அம்மா சொன்னிச்சான். மொதல் பையன் நல்ல சுட்டிக்கான பையன் சாமி, அவன் நல்லா படிச்சிட்ருக்கிறான், டாக்டராக போகிறேன்னு சொல்லியிருக்கிறான். மூணாவதும் அது இன்ஜினியராக போகிறேன்னு, அதுவும் நல்லா படிக்குது சாமி, இதுதான் ஒல்சியாக இருக்குது, அதான் சாமியார் கூட்டிகிட்டு வந்துட்டேன்.
ப்ரைஸ் த லார்ட்.
ஒல்சியாக இருக்காது, படிக்க முடியாதெல்லாம் நம்ம அப்படி சாய்ஸ் கொடுக்கறது இல்லை, நம்ம ஆண்டவர்கிட்ட விடுறோம். ஆண்டவர் ஒன்றுமில்லாததான் தேர்ந்தெடுத்து அவர் உருவாக்குறாரு, அது அவருடைய வேலை. நம்ம கொடுக்கும்போது நம்ம ஒரு நல்ல கனியாக கொடுக்கணும்னு நினைக்கணும். அதுக்காக ஆண்டவருக்கு வீணாக போனதெல்லாம் போடக்கூடாது இல்லையா. அதனால் தேவ பிள்ளைகளை இன்றைக்கி நம்ம அப்படி தான் யோசிக்கிறோம், ஒன்றுமில்லாதவங்களாம் சாமியாருக்கு போவாங்க. கண்டிப்பாக நானும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். செமினரிக்குள்ளே வந்து பார்த்தா தான் தெரியுது, ஒவ்வொரு மாணவனும் ஒவ்வொரு கேண்டிடேட்டும் எவ்வளவு திறமை தெரியுங்களா. உண்மையாலுமே இங்கே படிக்கிற படிப்பு, அவங்க படித்தாங்கன்னா வெளியில் அவங்க டாக்டர்ஸு, அவங்க பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ் பெரிய லெவலில் போவாங்க. அவங்களுக்கான அந்த தளங்கள் அமைக்கப்படலை, ஆனால் குருமடத்துக்குள்ளே அந்த தளங்கள் அமைத்து கொடுக்கப்படுகிற போது அவங்களுடைய உயர்வு, ஆண்டவர் வந்து அவங்களுக்கு ஞானத்தை அள்ளி கொட்டுறாரு. அதனால தான் குருக்கள் மேலேயில் குருக்களுடைய தலையில் பெரிய நெருப்பு இருக்குது. என்ன அப்படின்னா, ஆண்டவருக்காக அவங்க நிறையா வேலை செய்யணும், தன் தனி பிஸ்னஸ்க்காக வேலை செய்யக்கூடாது. ஏன்னா அவங்க பெற்றுக்கொண்ட அறிவு எல்லாமே ஆண்டவர் போட்ட பிச்சை, அவங்க அறிவிலையாக தான் வந்திருப்பாங்க. நானும் அப்படி தான், நம்மளாம் அறிவில்லாமல் தான் உள்ளே வந்தோம். இந்த ஞானத்தை எல்லாம் அவர் போட்டார், அதனால தான் சொல்லுகிறோம் நம்ம அவருக்கு தான் வேலை செய்யணும். அதனால தான் எந்த குருவானவரும் பிஸ்னஸ் பண்ணக்கூடாது. பிஸ்னஸ் பண்ணுற அப்படின்னா உன் தலையில் நெருப்பு, என்ன வேணாலும் சொல்லி நினச்சிக்கோங்க. சாமியாரோட சேர்ந்து எவனாவது பிஸ்னஸ் பண்ணுறான், அவனும் நெருப்பு தான் தேவ பிள்ளையே. அதனால் கை கொடுத்தாலும் தப்பு, நீ கை வச்சாலும் தப்பு தான். அப்போ அறுவடை மிகுதி, இந்த அறுவடையை பற்றி நம்ம பேசும்போது நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் சாமியார் சிஸ்டர் தான் அறுவடைக்கான கருவிகள் போல இருக்குது அப்படின்னு. இல்லைங்க, அப்படி இல்லை. லெட் அஸ் திங்க் ஃபார்வர்ட், லெட் அஸ் திங்க் அவுட்சைடு த ஏரியா. இது மட்டுமே நம்ம யோசிக்கக்கூடாது. குருத்துவங்கிறது ஒரு சிறப்பழைப்பு, எஸ், அது இந்த ஆன்மீக தளத்தில் வேலை செய்கிறது. மருத்துவத்துறையில் நீ போறீன்னா அது ஒரு அழைப்பு. பாருங்கள், எத்தனையோ பேர் உழைக்கிறாங்க, மருத்துவத்துறையில் டாக்டராக இருக்காங்க, எத்தனை பேர் ஆண்டவருக்கு உகந்த விதமாக நிற்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு டாக்டர் இருக்கிறாரு, அவர் கிறிஸ்தவர் அல்லாதவர், எளிய மக்களுக்கு எளிய விதமாக மருத்துவம் செய்வார். அவர் எங்கள் பக்கம்தான் இருந்தார், நாங்கள்லாம் ஏழைகள், அதனால் அவங்ககிட்ட தான் போவோம். அப்போ போனோம்னா எனக்கெல்லாம் வெக்கமாக இருக்கும் அவர்கிட்ட போகிறதுக்கு, ஏன்னா எல்லாரும் சுற்றி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, அவர் எங்களுக்கு சிகிச்சை பார்த்துட்ருப்பார். அப்போ நம்ம வியாதியை சொல்ல முடியாது, இங்கே வலிக்குது அங்கே வலிக்குதுன்னு சொல்ல முடியாது, எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க.
ஐயோ, இந்த பையனுக்கு அங்கே வலிக்குதாம்மா
அப்படின்னு எல்லாம் சொல்லிடுவாங்கன்ட்டு நம்ம கூச்சமாக கூச்சப்படுவோம். ஆனால் அவர் உண்மையை சொல்லுவார், அந்த டாக்டர். அப்போல்லாம் 2 ரூபா வாங்கினார் எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்தில். அப்புறம் 5 ரூபா வாங்கினார், இப்போ ஏதோ 20 ரூபா வாங்குறாரு கேள்விப்படுறேன். ஐ டோன்ட் நோ, நான் ரொம்ப நாள் ஆச்சு அவர்கிட்டத்தில் போய். அப்போ பாருங்கள், இப்படியெல்லாம் நல்ல மருத்துவர்கள் படிச்சுட்டு ஒரு புறம் செத்துப்போன பாடியை வச்சுக்கிட்டு சம்பாதிக்கிறவன் இருக்கிற இடத்துல பிணத்தின் மீது பிழைப்பு நடத்துகிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் பெரிய டாம்பிகமாக வருவாங்க. ஆனால் இந்த டாக்டர்லாம் பார்த்தா சாதாரண டாக்டர். ஒரு டாக்டர் ஒரு இதில் பார்த்தேன், ஒரு வாட்ஸ்அப்பில், அவர் ஒரு ஒரு ஏதோ ஒரு வராண்டா மாதிரி இருக்குது நார்த்தன் சைடில். அவர் பெரிய டாக்டராக, அவர் வந்து இப்படி குத்துக்கால் போட்டு ஒரு இதில் உட்காந்துக்கிட்டு வரிசையாக நிற்கிறாங்க. அவங்களுக்கு வியாதியை கேட்டுட்டு மருந்து எழுதி கொடுத்துட்ருக்காரு. நோ ஆஃபீஸ், நோ இது கிடையாது. என்னது, மருத்துவமனை கிடையாது, மருத்துவ அறை கிடையாது. மருத்துவருக்கு ஒரு வராண்டாவில் உட்காந்துக்கிட்டு எழுதி எழுதி இந்த மாத்திரை வாங்கி சாப்பிடு போ, சரியாக போயிடும் போ. பாருங்கள், இன்றைக்கி இறைவாக்கினர்கள் அந்த தளத்தில் இருக்கிறாங்க, அந்த தளத்தில் இருக்கிறாங்க. வக்கீல்கள், லாயர்ஸ், உண்மையை உண்மைக்காக போராடுறவங்க, உண்மை ஜெயிக்கணும்னு போராடுற லாயர்ஸ் இருக்கிறாங்க. பொய்களின் மீதும் திருடர்கள் மீதும் தங்களுடைய நம்பிக்கையை வைத்து அங்கிருந்து பணம் பெற்று திணுகிற அழிவினர்களும் இருக்கிறாங்க. ஆனால் அங்கே கைவிட்டு விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு இறைவாக்கினர். அதான் அறுவடை, அறுவடையினுடைய தளம். அதுவும் கூட, அதுவும் அறுவடையின் தளம். ஆன்மீக தளத்தில் குருக்கள் அல்லாத ஊழியர்கள் இருக்கிறாங்க. பிழைப்புக்காக பைபிளை தூக்கிக்கிட்டு ஓடுறவன் இருக்கிறான். வீட்டில் பொண்டாட்டி பிள்ளைங்க இப்போ இருக்கிறாங்களா, நீ உழைச்சி சம்பாதிக்கணும். நம்ம இப்போ சும்மா சொல்லிக்கக்கூடாது, ஆண்டவர் என்னை முழு நேர பணியாளராக கூப்பிட்டார். கண்டிப்பாக கூப்பிடுவார், இல்லைன்னு நான் சொல்லலை. அது யாரை கூப்பிடுறாரோ அவன் மட்டும்தான் நிற்கணும். அவனாக நினச்சிக்கக்கூடாது, நான் நீ முழு நேரம் நீ உழைக்க சோம்பேறி, நீ இதை தூக்கிட்டு போய் 2 வார்த்தை வாயிலேருந்து பேசினா உனக்கு காசு கொடுக்குறாங்க, அதுக்காக நீ ஓடுனா உன் குல நாசம் அது, ஆண்டவர் கொடுக்காத பணி அது. அப்போ அறுவடையினுடைய தளங்களை நம்ம சரியாக தீர்மானிக்கணும். தீர்மானிக்கிற இடத்துல நீ நிற்கணும். பாருங்கள், பல இடம் ஆசிரியர் பணி ஒரு சேலஞ்சிங் மினிஸ்ட்ரி. இன்றைக்கி ஆசிரியர்கள் எப்படி பணியாற்றுறீங்க யோசிச்சு பாருங்கள். முன்னாடி படிக்கிற ஒரு 10 பிள்ளைகளை வச்சுக்கிட்டு அதுங்களை 100க்கு 100 வாங்க வைக்கிறது உன்னுடைய திறமையா, அல்லது ஆண்டவர் அந்த காணாமல் போன அந்த ஒரு ஆட்டுக்காக போனேன்னு சொல்கிறாரு, அதை அவரைக்கு பின்னாடி நின்று அந்த காணாமல் போன ஆட்டை நீ தேடிக்கிட்டு இருக்கிறியா? அதுதான் உன்னுடைய பணி. படிக்கிற பிள்ளைங்க எப்படி நாள் படிச்சுக்கோ, இதை படிமா இதெல்லாம் படிச்சிடும், அது கண்டிப்பாக 100 வாங்கிடும். ஆனால் உன்னுடைய போராட்டம் இந்த 100 வாங்குறதில் பெருமை கொள்றதில்ல, இல்லை 10 வாங்குறவனை நீ ஒரு 30 மார்க் வாங்க வைக்கிற பற்றியா, அதில் தான் உன்னுடைய பெருமை உண்டு. ஆண்டவர் அப்படிப்பட்ட பிள்ளைகளை தான் தன்னுடைய பிள்ளைகளாக அழகான கண்களை கொண்டு பார்த்து கொண்டே இருக்கிறார். ப்ரைஸ் தி லார்ட். அழகான கண்கள் என்னை கண்டதாலே, யாரை காணுது அழகான கண்ணு? அங்கே இருக்கிற நோயாளியை, நொடிஞ்சு போனவனை, ஒன்றுமில்லாதவனை உயர்த்த எவன் நினைக்கிறானோ அவன் தான் ஆண்டவருடைய கண்ணில், அழகான கண்ணில் படக்கூடியவன். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கி எல்லோரும் இந்த மன்றாட்டை மட்டும் மன்றாடிக்கிட்டே இருக்கிறாங்க. வேலையாளர்களை தமது அறுவடைக்கு அனுப்புங்க ஆண்டவரே, அனுப்புங்க ஆண்டவரே, எல்லாம் மன்ற யார் செயல்படுறா? இன்றைக்கி செயல்பாட்டுக்கான தளத்துக்குள்ளே நம்ம வரணும் பிள்ளைகளே. நீ எந்த தளத்தில் நின்னாலும், ஒரு பேங்க்கில் ஊழியராக நிற்கிறியா, ஒரு ஏழை வந்து ஓரமாக நிற்பான், அவனுக்கு அந்த வவுச்சரை ஃபவுல் அந்த ஃபார்மை வந்து ஃபில்லப் பண்ண தெரியாது, நீங்கள் கேட்கணும். அவர் ஏன் அங்கே நிற்கிறாரு, அவர் கூப்பிடுங்க, என்ன வேணும், வாங்க வாங்க, ஓகே, இதை எப்படி எழுதுங்க. ஒரு அசிஸ்டன்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது ஏன் செஞ்ச, யாரும் கேட்க போகிறதில்ல, அதை நம்ம செய்யணும். அதனுடைய சூழலை பொறுத்து தான் அமையுது. அதுக்காக நீங்கள் போய் அங்கே ஓரமான நின்றுக்கிட்டு வரவனுக்கெலாம் எழுதி கொடுக்க முடியாது, எனக்கு தெரியும். உங்களுடைய வேலைகள் பலுவின் மத்தியிலும் கூட உன் கண்கள் அங்கே இயலாதவர்களை தேடிக்கொண்டிருந்தால் ஆண்டவருடைய அழகான கண் உன்னை பார்த்து கொண்டு இருக்கும். தேவ பிள்ளைகளை, இன்றைக்கி நான் தியானம் கொடுத்து கொண்டிருக்கிற இடத்துல ஒரு இடத்துல நான் கேட்டேன், ஆண்டவர் வந்து அப்படின்னு உங்கள் முன்னாடி நிற்கிறார், நின்றுட்டு கேட்குறார், எனக்கு ஒரு வேலை இருக்குது, அந்த வேலையை செய்ய யார் போவா, எனக்காக யாராவது போவீங்களா அப்படின்னு கேட்குறார். எத்தனை பேர், நான் போவேன் ஆண்டவரே, உங்களுக்காக நான் போகிறேன் அப்படின்னு கை தூக்குவீங்க, சொல்லுங்கள், கை தூக்கி காட்டுங்க பார்ப்போம் அப்படின்னு பாருங்க, ஒருத்தரும் கை தூக்கலை. இப்போ நான் உங்களை கேட்குறேன், நீங்கள் கை தூக்குவீங்களா, வீட்டில் கை தூக்கி காட்டுங்க. ஒருத்தருமே கை தூக்கலை. நான் என்ன பண்ண, சரி புரியல போல இருக்கு கேள்வி அப்படின்ட்டு இன்னும் தெளிவாக சொல்கிறேன். அப்படியும் கையை லைட்டாக இப்படி இப்படி வச்சுருந்தவங்க கூட கீழே வச்சுட்டேன். அப்போ தான் யோசித்தேன், தெரிஞ்சு தான் இந்த பிள்ளைகள் கை தூக்காமல் இருக்கிறாங்க. அப்போ அவங்கள கேட்டால் என்ன சொல்லுவாங்க, இல்லை சாமி துணியெல்லாம் ஊறப்பட்டு வந்திருக்கேன் துவைக்கணும். வீட்டுக்கார சொல்ல, இல்லை சாமி வேலைக்கு போகணும், சாமி நிறையா வேலையெல்லாம் கிடக்கு. தேவ பிள்ளைகளை, உடனே ஆண்டவர் வந்து உனக்கு வேலை கொடுக்க போகிறதில்ல, முதல்ல நம்ம வார்த்தை கொடுக்கணும் ஆண்டவர்கிட்ட. நான் இருக்கேன் ஆண்டவரே, நீ அறுவடை மிகுதின்னு சொல்ல என்ன அறுவடை, நான் ரெடியாக இருக்கேன் ஆண்டவரே, எனக்கு கொடுங்க வேலை கொடுங்க. நீ எப்போ பர்மிஷன் கொடுக்குறியோ ஆண்டவருக்கு அப்போ உனக்கு அவர் வேலை கொடுப்பார். நம்ம இன்றைக்கி வரைக்கும் ஆண்டவர்கிட்ட சொல்லலை, ஆண்டவரே நான் வேலைக்கு போகிறேன். நான் சொன்ன பிள்ளைகளே, நான் 2006 ஆர்டினேஷன் என்னுடைய குருப்பட்டம், நான் ஒரு கசப்பான ஒரு அனுபவத்துக்குள்ளே 2007 ஆண்டு ஒரு பங்கில் போனப்போ அந்த கசப்பான அனுபவம் எனக்கு கிடைத்தது. அதை இங்கே சொல்ல முடியாது அந்த அனுபவத்தை. அந்த அனுபவத்தில் நான் கசப்பான ஒரு அனுபவம், எனக்கு கொஞ்சம் காசு தேவைப்பட்டது அந்த பங்கில் வேலை செய்ய, அதை கொடுக்க அதை பெற்றுக்கொள்ள முடியாத நிலையில் இருந்தேன் நான், அது கிடைக்காத நிலையில் இருந்தேன். அப்போ ஆண்டவர்கிட்ட நான் ஒரு டீல் போட்டேன், நான் ஆண்டவரே நான் உங்களுடைய பணியை வேலை செய்ய வந்தேன், நான் போகிறேன், நான் உங்களுடைய இந்த தளத்துக்கு வேலை செய்யறது எனக்கு பணம் வேணும், நான் என் வேலையை நான் செய்கிறேன், நீங்கள் எனக்கு காசு கொடுங்க, நான் டீல் போட்டேன் ஆண்டவர்கிட்ட. இன்றைக்கி அந்த உடன்படிக்கை ஆண்டவர் உடைக்காமல் எடுத்துகிட்டு போகிறார். பிரைஸ் த லார்ட். அந்த பணத்தினுடைய நிறைவு அடைஞ்சிருச்சு, அன்னைக்கு முடிஞ்சிருச்சு. அது அந்த இடம் நிறைவாக நாங்கள் செய்தோம். அந்த பங்கில் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் அடிப்படை தேவைகளை எல்லாம் நிவர்த்தி பண்ணிட்டு தான் ஆண்டவர் என்னை வெளியில் தூக்குனார். பாருங்கள், நான் என்ன ஆண்டவர்கிட்ட சொன்னேன், நான் உங்கள் வேலையை செய்கிறேன். என்ன வேலை? இறைவார்த்தை அறிவிக்கிற வேலை, நான் செய்வேன் அதை. அங்கே காசு இவ்வளோ கொடுக்குறீங்களா, வாயை திறந்து நான் கேட்கவே மாட்டேன். அவன் 50 ரூபா கொடுத்தாலும் அப்படியே கையில் வாங்கிட்டு வருவேன். தேவ பிள்ளைகளே, ஆண்டவருக்காக அப்படி ஓடுனதுனால இன்றைக்கி ஆண்டவர் என்னை உயர்த்தி இருக்கிறாருங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இருக்குது. உங்களையும் அப்படி செய்வாருன்னு நான் சொல்ல வரேன். நம்ம எதையும் ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளே ஈடு செய்ய முடியாது. அறுவடைக்கு இறங்கிட்டோம் அப்படின்னா அறுவடையை வந்து பணத்தோட நம்ம வைக்க முடியாது, வேறுக்கு அதிகாரத்தோடு வைக்கக்கூடாது, வேறு பெருமையோடு வைக்கக்கூடாது. அவங்க நான் போனேன் என்னைய பெருமைப்படுத்தலை, இல்லை வைக்கக்கூடாது. ஒரு சில இடங்களுக்கு நாங்கள் பிரேயருக்கு போவோம், அங்கே அந்த அறையை கூட அவங்க சுத்தம் செய்து கொடுக்க மாட்டாங்க. அறையை கூட சுத்தம் செய்ய நிறைய இடத்துல போய் நான் முதல்ல கக்குஸ் தான் கழுவுவேன், ஏன்னா அதில் 3 நாள் தங்கணும். அந்த அறையை நம்ம சுத்தமாக வைக்க வேறு வழி இல்லை, வியாதி பிடிச்சிடக்கூடாது. எனக்கு நான் செய்வேன். நான் எதற்காக அது அவங்க ஏன் அப்படி செய்யலை, எனக்கு வந்து ஒரு ஏசி ரூம் கொடுக்கல அப்படின்னு நான் நெஞ்சை நிமித்திக்கிட்டு நான் சண்டை போட்டேன்னா ஆண்டவருடைய அறுவடைக்காக நான் போகலைன்னு அர்த்தம். அந்த இடத்துல ஆண்டவர் எனக்கு அறுவடையை கொடுப்பார். எப்போ? இதெல்லாம் நான் வாயை மூடிக்கிட்டு வேலை செஞ்சுட்டு அந்த செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு ஓடி வந்துடணும். ஆண்டவர் அங்கே விளைச்சலை பிறகு செய்வார். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, முதல் படியாக நீங்கள் சொல்லணும் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் அறுவடைக்கு தயாராக இருக்கிறேன், நான் அறுவடையே செய்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன், என்னையை நான் தரேன், என்னை எப்படி பயன்படுத்தணுமோ நீங்கள் பயன்படுத்துங்க. இப்போ சாமியார் என்னையை பயன்படுத்துகிறார், அவர் ஓட வைக்கிறார், பல வேலைகளை கொடுக்குறார். ஏன்னா எனக்கு பிள்ளைக்குட்டி கிடையாது, ஒரு பொறுப்பு கிடையாது, பின்னாடியே நான் விட்டுட்டு அப்படியே போகலாம். ஆனால் நீங்கள் அப்படி போக முடியாது. நீங்கள் இப்படி போனீங்கன்னா உடனே ஃபோன் வரும், எங்கள் பிள்ளைங்கள்லாம் அழுவுதுங்க உங்களை பார்க்காம. இங்கே யாரும் நான் 3 நாள் இல்லை 5 நாள் போனால் கூட யாரும் ஃபோன் பண்ணி எங்கள் பிள்ளைங்கள்லாம் அழுவுதுன்னு சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது. என் பிள்ளைகளை எங்கள் தகப்பனார் இறக்கும் போது சாகிறதுக்கு முன்னாடி நான் எங்கெல்லாம் போய் லேண்ட் ஆகிறனோ 3 நாள் 5 நாள் ப்ரேயருக்கு, அப்போ எங்கள் அம்மா ஃபோன் பண்ணுவாங்க. முதல் நாள் ஏமாந்துட்டேன், அப்பா ரொம்ப முடியாமல் இருக்காருப்பா, எங்கேப்பா இருக்கிற, அவ்வளோதான், மனசு டொம்முன்னு உடஞ்சிரும், ப்ரேயரே ஓடாது. ஐயோ ஏதாவது ஆகிடுமோ, இவ்வளோ தூரம் வந்திருக்குமே, இந்த 3 நாள் ப்ரேயர் அப்படியே மிஸ் பண்ணிவிடுவோமோ அப்படியெல்லாம் மனசு ஓடும். முதல் தடவை ஏமாந்தேன், 2வது தடவை சுதாரிச்சிட்டேன். நம்ம போய் இறங்கும் போது தானே இந்த செய்தி வருது. எங்கள் அம்மாட்ட சொன்னேன், ஆண்டவர்கிட்ட போய் சொன்னேன், எங்கள் அம்மாட்ட சொன்னேன், அம்மா கவலைப்படாதீங்க, நான் அங்கே இருக்கிறப்ப தான் எது நடந்தாலும் நடக்கும், நான் அங்கே இருப்பேன். நேராக கோயிலுக்கு போனேன், ஆண்டவர்கிட்ட உட்கார்ந்தேன், ஆண்டவரே உங்கள் ஊழியத்தை செய்கிறதுக்கு நான் வந்திருக்கிறேன், ஏன் வேலை இல்லை இது, என் தகப்பனார் என்னை உங்கள் பணிக்கு கொடுத்துருக்கிறாரு, நான் ஒன்றும் காசு போனும் கேட்கல, அவர் உயிரை திருப்பி கொடுக்கலாம் கேட்கல, அவருடைய இறுதி பயணத்தின் நேரத்தில் நான் அவர் பக்கத்தில் நிற்கணும் அப்படின்னு என்னை என் ஆண்டவர் அப்படியாய் நிற்க செய்தார். பிரைஸ் த லார்ட். ஒரு இடத்துல ஊழியம் செய்துட்டு இரவு 11 மணிக்கு நான் வீட்டுக்கு வரேன், அப்போ தான் அவருடைய உயிர் பிரியுது அவரை விட்டு. நான் அவருடைய தலைமாட்டில் நின்று கடவுளுக்கு நன்றி செலுத்தினேன். தேவ பிள்ளைகளை, செய்வார் கடவுள். நம்ம கேட்க வேண்டியதை கேட்டால் கொடுப்பார், கேட்கக்கூடாது. சாமியாராக இருந்துக்கிட்டு அவ்வளோ கோடி பணத்தை போடுங்க ஆண்டவரே, கேட்கக்கூடாதெல்லாம் கேட்டால் வராது தெய்வ பிள்ளைகளே. அதனால தான் ஆண்டவருக்கு முன்னாடி நீங்கள் உங்களுடைய அந்த அழைத்தலை உறுதி செய்யுங்க. நீ திருமணம் செய்த மகளாக இருக்கலாம், திருமணம் செய்யாதவங்களாக இருக்கலாம், திருமணம் செய்து வாழ்க்கையை பிளவுபட்டு கிடக்கலாம், நீ எந்த சூழலில் இருந்தாலும் நீ ஆண்டவர்கிட்ட சொல், உன்னுடைய அறுவடைக்கு என்னை பயன்படுத்துங்க ஆண்டவர், நான் வரேன், என்ன செய்யணும்னு சொல்லுங்கள். ஆண்டவர் பொறுமையாக இருப்பார், நீ பொறுமையாக இருக்கணும். சொன்ன உடனே கூட்டிக்கிட்டு போக மாட்டார், அந்த பொறுமை நேரத்தில் அவர் உன்னை வழி நடத்துவார். பாருங்கள், இன்றைக்கி முதல் வாசகத்தில் பார்க்குறோம், கன்றுக்குட்டி சிலை வழிபாடு அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய ஆழமான ஒரு செய்தி என்னென்னா, சிலை வழிபாடா சட்டத்தை மீறுவதா, இதுதான் அது அங்கே இருக்கக்கூடிய ஒரு சின்ன லாக். சிலை வழிபாடு, சிலை வழிபாடுங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டு கொண்டிருந்தாலும் அந்த சிலை வழிபாட்டினுடைய அழுத்தத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா, நீ சட்டத்தை மீறினா அது சிலை வழிபாடு. அதுதான் அங்கே ஆண்டவர் சொல்ல விரும்புகிற செய்தி. நம்ம உடனே என்ன செய்வோம், உடனே சிலை வழிபாடுங்கிற ஒரு தளத்துக்குள்ளே போய் நின்றுக்கிட்டு இன்றைக்கி நம்மளை பிசாசு அப்படி தான் நிறைய பேரை இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண வச்சுட்டான். இன்றைக்கி எதை செய்யணுமோ அதை செய்ய நம்மளை விட மாட்டேங்கிறான் பிசாசு. அதனால தான் ஒரு சில பேர் செய்தி கொடுக்குறாங்க, தவறாக பேசிடுறாங்க. இந்த சிலை வழிபாட்டை குறித்து இப்போ சமீபத்தில் நிறைய செய்தி வந்துகிட்டே இருக்குது. இது எதுக்குன்னா, நம்மளை டைவெர்ட் பண்ணுறது. ஒரு அரசாங்கம் ஒரு செய்தியை டைவெர்ட் பண்ணணும்னா டபக்குன்னு நம்மளை அங்கே கொண்டு போயிடும், வேறு ஒரு இஷ்யூவை காட்டிடுவாங்க. அந்த இஷ்யூவை என்ன செய்யணும், நம்ம பேசிகிட்டு இருப்போம், இங்கே மெயின் இஷ்யூ போயிடும். அதே தான் பிசாசு செஞ்சிகிட்டு இருக்கான். இப்போ மெயின் இஷ்யூ, நான் சிலையை வச்சு வழிபடுறேன்னா வழிபடலையாங்கிறது தான் இந்த இஷ்யூவா? இல்லை, அறுவடை, அறுவடையினுடைய நேரம் வந்துருச்சு. நாம் என்ன செய்யணுமோ அதை செய்யாமல் வாக்கியானம் பேசிக்கிட்டு இருக்கிறோம், வாதம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் வாதம் பண்ணுறதுக்காகவா வேதத்தை கொடுத்தாரு? தேவ பிள்ளைகளே, இந்த அதிசயத்தெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். பிசாசு எப்படி வேலை செய்கிறான்னு அறிஞ்சு கொள்ளாமல் நம்ம எங்கேயோ போய் ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா முக்கியமான தளம் விட்டுடுவோம். சிலை வழிபாடா சட்டங்களை மீறுறதா, எது இன்றைக்கி ஆண்டவர் கொடுத்த சட்டங்களை மீறுறாங்க, அதுதான் அதனுடைய அழுத்தமாக ஒரு பாவமாக சொல்லப்படுகிறது. பாருங்கள், எப்ராயிம் பாவம் செய்வதற்கென்றே பலிபீடங்கள் பல செய்து கொண்டான், அப்பலிபீடங்களே அவன் பாவம் செய்வதற்கு காரணமாக இருந்தன. ஆயிரக்கணக்கில் நான் திருச்சட்டங்களை எழுதி கொடுத்தாலும் அவை நமக்கில்லை என்றே அவர்கள் கருதுவார்கள். பலியை அவர்கள் விரும்புகிறார்கள், பலி கொடுத்து அது இறைச்சியை உண்ணுகிறார்கள். அவற்றின் மேல் ஆண்டவர் விருப்பம் கொள்ளவில்லை, மாறாக அவர்கள் தீச்செயல்களை நினைவில் கொள்கிறார், செய்த பாவங்களுக்கு தண்டனை வழங்குவார். பார்த்தீங்களா, அப்போது அவங்க என்ன பிரச்சனை எல்லாத்தையும் சொல்லிவிட்டு, அந்த சிலை வழிபாட்டினுடைய காரியத்தெல்லாம் சொல்லிவிட்டு கடைசியில் இந்த இடத்துல லாக் ஆகுது. இந்த மெசேஜ் லாக் ஆகிற இடம் எப்படி இருக்குதுன்னா, அவர்கள் திருச்சட்டங்களை திரும்பி பார்க்கறதில்ல, சட்டம் என்ன சொல்லுதுங்கிறத கடைபிடிக்கிறது இல்லை. சிலை வழிபாட்டினுடைய காரியம் ஒன்று தான், அதை நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடாது. அப்போ அந்த வீடுகளுக்குள்ளே போய் சொல்ல, இப்போ ஜபிக்கும் போது நான் சொல்லுவேன், உன் வீட்டுக்குள்ளே பேய் இருக்குதா இல்லையான்னு பார்க்குறதுக்காக ஊழியக்காரன் வரக்கூடாது. ஆண்டவருடைய காரியம் எது எது அங்கே இல்லைங்கிறத பார்க்கணும். நிறைய ஊழியக்காரங்க கண்ணை மூடிட்டு பேய் இருக்குதுன்னு சொல்லுவான். இப்போ அதுதான் நடக்குது. கண்ணை மூடிட்டு இவெல்லாம் என்ன சொல்கிறான், சிலை வழிபாட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கிறான். நாம் என்ன செய்யணும், திருச்சட்டத்தை எந்தெந்த இடத்துல நம்ம தவற விட்டுட்டோங்கிறத நம்ம சிந்திக்கணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். ரோமையர் 2:27 சொல்கிறாரு, உடலில் விருத்த சேதனம் செய்யாதிருந்தும், உடலில் விருத்த சேதனம் செய்யாதிருந்தும் திருச்சட்டத்தை நிறைவேற்றுவோர் எழுதிய சட்டத்தையும் விருத்த சேதனத்தையும் பெற்றிருந்தும் அச்சட்டத்தை மீறும் நீங்கள் குற்றவாளிகள் என தீர்ப்பளிப்பர். பார்த்தீங்களா, எழுதிய சட்டத்தையும் விருத்த செய்து பெற்றிருந்தும் அச்சட்டத்தை மீறும் நீங்கள் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்கப்படுவார். அப்போ பார்த்தீங்கன்னா, சில பேர் இதெல்லாம் இல்லாமல் திருச்சட்டத்தை நிறைவேற்றி கொண்டு இருக்கிறாங்க. ஒரு புறம் அவங்க விருத்த சேதனை இல்லை, சட்டம்லாம் அவங்களுக்கு கொடுக்கப்படலை, ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க சட்டத்தை நிறைவேற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏதோ ஒரு விதத்தில் எழுதிய சட்டம் கையில் இருக்குது, விருத்த சேதனை அடையாளம் இருக்குது, எல்லாத்தையும் வச்சு கொண்டு அவங்க என்ன செய்கிறாங்க, சட்டத்தை மீறுகிறாங்க. அப்போ நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்ப்பிடப்படுவீர்கள். 1 யோவான் 3:4, பாவம் செய்யும் அனைவரும் சட்டத்தை மீறுகின்றனர், சட்டத்தை மீறுவதே பாவம். இப்போ பாவம் பாவம்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம்னா அதனுடைய அடித்தளம் எங்கே இருக்குன்னா, சட்டத்தை நீ மீறினா பாவம். அப்போ அந்த சட்டம்னா என்ன, அதை தெரிந்து கொள்வது அவசியம். புறக்கணித்தல் ஆமோஸ் 2:4 சொல்கிறாரு, யூதா எண்ணற்ற குற்றங்கள் செய்ததற்காக நான் கொடுத்த தண்டனை தீர்ப்பை மாற்றவே மாட்டேன், ஏனெனில் அவர்கள் ஆண்டவரின் திருச்சட்டத்தை புறக்கணித்தார்கள், அவருடைய நியமங்களை கடைபிடிக்கவில்லை, அவருடைய தந்தையர் பின்பற்றிய பொய் தெய்வங்களையும் அவர்கள் வஞ்சித்து விட்டன அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறார். இப்போது இந்த காரியத்தெல்லாம் பார்த்துட்டு, இந்த பழைய ஏற்பாட்டினுடைய அடையாளமாக இருக்கிற இந்த காரியங்கள், அப்போ இந்த காரியத்துக்கும் நான் சொல்லக்கூடிய இந்த என்னது ஊழியத்துக்கான ஒரு பாதை, அறுவடைக்கான ஒரு நபராக நீங்கள் நிற்கிறீங்கன்னா, முதல்ல நாம் எங்கே நிற்கணும்னா ரியல் ஃபூட்டிங்கில் நிற்கணும். அப்போ நான் திருச்சட்டத்தை ஆண்டவருடைய காரியம் எதுவோ அதை அறிந்து நாம் செயல்படணும். அப்போ தான் ஆண்டவர் என்ன செய்வார், அந்த அறுவடைக்கான நபராக உங்களை அழைப்பார். என்னுள்ளேயே தப்பு இருக்கிற போது நான் அறுவடைக்கான தளத்தில் போய் நின்று செயல்பட முடியாது. அதனால் நீங்கள் உங்களை சோதித்து அறிந்து பாருங்கள், வீணான பழிப்புரைகளுக்குள்ளே உங்களை அனுமதிக்காதீங்க. வாட்ஸ்அப்புங்கிற ஒரு காரியம் ஒரு வேதனையின் காரியமாக மாறிக்கொண்டிருக்கிறது. எதையதோ உள்ளே வந்துக்கிட்டு இருக்குது. தொலைக்காட்சியில் என்னென்னமோ கொட்டுறாங்க. நாம் என்ன செய்யணும்னா ஃபில்டர் பண்ணி குடிக்கணும். எப்படி இந்த அன்னப்பறவை வந்து பாலையும் தண்ணியும் வச்சா பாலை மட்டும் குடிக்குதோ அதுக்கு ஒரு கிஃப்ட் இருந்ததோ, அதே போல் கடவுள் நமக்கும் அந்த அறிவு சார்ந்த கிஃப்ட்டு கொடுத்துருக்கிறாரு. இஸ்ரேவேல் மக்கள் எப்படி அவ்வளவு தூரம் கடவுள் சொல்லியும் அவங்க உணராதபடி இருந்தாங்களோ, அவருடைய உள்ளம் மந்தமாக இருந்ததோ, அதே போல் நிறைய பேருடைய உள்ளம் மந்தமாக இருக்குது. அதை நம்ம மந்த புத்தியிலிருந்து மாறணுங்கிறதுக்கு தான் ஆவியானவரை நோக்கி ஜெபிக்கிறோம். நீ உண்மையாக ஜெபிச்சு உண்மையாக உட்கார்ந்தீங்கன்னா உங்களுடைய அந்த தளத்தை ஆண்டவர் மாற்றி விடுவார். எபேசியர் 5:5 சொல்லப்பட்டிருக்கிறது, ஏனெனில் பரத்தமையில் ஒழுக்கக்கேடான நடப்போர் சிலை வழிபாடாகிய, பாருங்க இங்கே தான் விஷயம், பரத்தமையை கூட இதில் சேர்க்கல அவங்க, சிலை வழிபாடாகிய பேராசை கொண்டோர். பவுலடியார் இந்த எபேசியர் 5:5 சொல்கிறார் பாருங்க, சிலை வழிபாடாகிய பேராசை கொண்டோர். இந்த பேராசைங்கிறது பல தளத்தில் இருக்கும், பல தளத்தில், உணவில் இருக்கும், உடையில் இருக்கும், பெருமையில் இருக்கும், நம்முடைய வாழ்கிற அந்த தளத்தில் இருக்கும், எல்லா இடத்துலையும் பேராசை. எல்லாம் நான் தான் செய்யணும், எல்லாம் எனக்கு தான், எல்லாம் என்னுடைய பார்வையில் வந்தாகணும் அப்படிங்கிற அந்த ஒரு மேட்டிமையினுடைய உச்சகட்ட நிலை. அப்போது இதெல்லாம் தான் கொண்டோர். கிறிஸ்துவுக்கும் கடவுளுக்கும் உரிய அரசில் உரிமை பேறு அடையார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். நீ உரிமை பேரே அடைய முடியாதுங்கிற போது எப்படி கடவுள் உன்னைய வச்சு வேலை செய்ய கூப்பிடுவார்? அதனால தான் சொல்லுகிறோம் தேவ பிள்ளைகளே, நம்ம என்ன செய்யணும்னா இந்த காரியங்களை எல்லாம் யோசித்து பார்த்து ஆண்டவருடைய அந்த முதல் பகுதியில் வந்த ஒரு செய்தியை நான் சொன்ன மறந்துடாதீங்க அப்படின்னு. பேய் பிடித்து பேச்சிலிருந்து ஒருவரை இயேசுவிடம் கூட்டி வந்தனர். அவர் அதை ஓட்டியதும் பேச இயலாத அவர் பேசினார். இப்போ நம்மளும் ஒரு நாள் அப்படி தான் பேச முடியாமல் செயல்பட முடியாமல் இருந்தோம். அறிவு நிலை மந்தமாக இருந்துச்சு. நம்ம எப்படி இவ்வளோ தூரம் உயர்ந்து வளர்ந்தோம்? நம்மக்கிட்ட இருந்த அந்த அறியாமையினுடைய பேயை, அறியாமையின் இருளை யார் விரட்டினா? என் இயேசு விரட்டினார். உன் இயேசு விரட்டினார். உன்னை இவ்வளோ பேர் ஆளாக ஆக்க உட்கார வச்சுருக்காரு. அப்போ நம்ம என்ன செய்யணும்? நான் எழுந்து நிற்பேன், என் ஆண்டவருக்கு என் செயல்களால் பெருமை சேர்ப்பேன் அப்படின்னு நீ நினச்சின்னா, நீ பேயை ஓட்டிய உடனே அந்த மனுஷன் என்ன செய்தான்? அவர் பேசினார். இப்போ நீங்களும் பேசணும். பேசுறதுன்னா வாயில் மட்டும் பேசுறதில்ல, செயல்களால் பேசுறது, உங்களுடைய நன்மைத்தனங்களால் பேசுகிறது, உங்களுடைய இறக்க குணத்தால் பேசுகிறது, இப்படி எல்லா விதத்துலையும் நீங்கள் பேசலாம். அப்போ நீ பேச போகிறீன்னா யாருடைய மகிமையை பேச போகிற? ஆண்டவருடைய மகிமையை பேச போறியா, அல்லது நான் எவ்வளவு திறமையாக வளர்ந்தேன் அப்படின்னு உன்னை பற்றி நீ பேச போறியா? சிந்தித்து பாருங்கள். பேசியவைகள் எல்லாம் ரெக்கார்டில் இருக்கும். நீங்கள் பின்னாடி திரும்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நீங்கள் எந்த ரெக்கார்டெல்லாம் வச்சுட்டு வந்திருக்கிறீங்கன்னு. அந்த ரெக்கார்டு சரியாக தப்பான்னு பார்த்துட்டு தப்பாக இருந்தால் தூக்கி தூர போட்டுட்டு ஒரு புதிய ரெக்கார்டை ஓப்பன் பண்ணுங்கள். இனிமேல் என்னுடைய ரெக்கார்டு புதுசாக இருக்கும். உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் பிள்ளைங்க உங்களை பார்த்துட்டு இருப்பாங்க, ஐயோ என் அப்பா எனக்கு எதாவது செய்ய மாட்டாரா, எங்கள் அம்மா எனக்கு எதுவும் செய்யாதா, உன் பிள்ளைங்க யாருமே இல்லாத அனாதை பிள்ளைகளை உன்னை பார்த்துட்ருக்குதே, அந்த பிள்ளைகளை யார் உன்கிட்ட கொடுத்தா? அது உன் பிள்ளைகளா? இல்லையே, கடவுளுடைய பிள்ளைகள். அவர் தான் பிள்ளையை உங்கள்கிட்ட கொடுத்து வளர்க்க சொல்லியிருக்கிறார். அப்போ அந்த பிள்ளையை நீ நேரிய வழியில் நடத்துறியா? உன்னுடைய உறவுகளை கடவுள் கொடுத்துருக்காரு. கொஞ்சம் நேரம் பாருங்கள், அவங்க எவ்வளோ தான் வெறுமையில் நின்று காயப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க, அவங்கள சற்று நேரம் விட்டு பாருங்கள். அவங்கள நீ காயப்படுத்தினீன்னா நீயும் அதே ஸ்டேட்டில் தானே இருக்கிற. வேதம் சொல்கிறது பாருங்கள், அவங்க பேயை ஓட்டுறாரு, உடனே அவங்க என்ன செய்கிறாங்க? இவர் பேய்களின் தலைவனை கொண்டு பேய்களை ஓட்டுகிறான் என்றனர். இதை கேட்ட உடனே இயேசு என்ன பதில் சொன்னார்? ஒன்றுமே பதில் சொல்லலை. அடுத்த வரி வேற போயிடுச்சு. இயேசு நகர்கள் தோறும் சுற்றினார், அவ்வளோதான். இயேசு என்ன பதில் சொன்னார்? திட்டினார், சாடினார். இல்லையே, அவன் அறியாமையின் இருளிலிருந்து பேசுகிறான். இயேசு அறியாமையினுடைய இருள் இல்லை, அவர் அறிந்த யோசனையில் பெரியவராக இருக்கிறவர். அவர் அவனுக்கு பதில் சொல்ல விரும்பலை. நீ இயேசுவினுடைய ஸ்டேட்டஸில் நிற்கணும். உடனே அவனோட பதில் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. அவன் அறியாமையின் இருளிலிருந்து புலம்பி கொண்டிருக்கிறவனோட நீ பேச தேவையில்லை. நீ ஆண்டவருடைய செயல்களால் காட்டு நீ யாருன்னு. எழுந்து நில், உன் குடியை விட்டுட்டு உன் பிள்ளைகளுடைய முகத்தை பார், உன்னுடைய தீமையான பழக்கத்தை விட்டுட்டு உன் பிள்ளைகளை பார், உன்னுடைய உறவுகளை பார். எத்தனை பேருக்கு நீ ஆண்டவருடைய கரத்தை கொடுத்து அவங்கள தூக்க முடியும், அழிவு தீயிலிருந்து காப்பாற்ற முடியும்? செய்து பாருங்கள். ஆண்டவர் உன்னுடைய மீட்புக்கான அந்த வார்த்தையை இதோ இந்த நாளில் வைக்கப் போகிறார். ஆமென்.